بكرامة الإيمان وعظمنا بعظمة نبينا محمد صلى الله عليه وسلم وهو مبشر بالجنان ونذير من النيران صلى الله عليه وعلى آله وصحابه وأزواجه وأتباعه وذرياته وأهل بيته وأمته وعلينا معهم أجمعين. يا سيدي يا رسول الله خذ بيدي مالي سواك ولا علمي لا أحدي فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. أنجين جناد بدي எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனின் அருள் வடிவம் நம்மின் நெஞ்சத்தில் பதிந்த சஞ்சலங்களை எல்லாம் நீக்க வந்த நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயமார்ந்த ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். மரியாதைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அகிலத்தின் அருட்குடைய நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவதார திருவிழாவை அகமகிழ்வோடு கொண்டாடுகிற இந்த உயரிய நிகழ்ச்சியில் குழுமியிருக்கும் நம் யாவர் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கருணையும் நம் இதயவேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்தும் ஷஃபாஅத்தும் வலிகள் நாதரின் இனிய துஆக்களும் நிலவுமாக. ஆமீன். அருமையான பெரியோர்களே, புனிதத்தின் பேரரசர் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அதை அல்லாஹ் உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி என்று சொன்னான். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி என்பது நபித்துவத்தின் பிரகடனத்திற்கு பிறகு உள்ள 23 ஆண்டு கால வாழ்க்கை என்பது மட்டுமல்ல, மாறாக அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களுடைய உலக வாழ்க்கை 63 ஆண்டுகளும் அப்படித்தான். ஏனென்றால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குழந்தை பருவத்திலும் சரி, இளமை பருவத்திலும் சரி, வாலிப பருவத்திலும் சரி, நபித்துவத்தை பிரகடனம் செய்வதற்கு முந்தைய அந்த நாட்களிலும் கூட அன்றைக்கிருந்த அரேபிய சூழலுக்கு ஏற்ப, அன்றைக்கிருந்த சூழலில் தவறு செய்தாலும் கூட அவைகள் தவறு என்று கணிக்கப்படாத அந்த காலத்திலே கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்தார்கள் என்றோ, அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு தவறுகள் இடம்பெற்றது என்றோ, அவர்களுடைய அவர்களை எதிரிகளாக நினைத்தவர்களாலே கூட சொல்ல முடியாது. அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பிறப்பிலிருந்து சொல்லி வருகிறோம். எல்லாமே நமக்கு அதிலே படிப்பினை இருக்கிற காரணத்தால் அந்த வரிசையில் நேற்றைய தினம் நாம் நிறுத்திய பகுதி அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் நாயகம் அவர்களோடு இணைந்து தொழில் செய்து அந்த தொழிலின் பரிணாமம் அவர்களே தனியாகவும் தொழில் புரிந்து அன்னை ஹதீஜா நாயக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வணிக கூட்டத்திற்கு இவர்கள் சேர்மனாக இருந்து அந்த வணிகத்தை சிரியாவிற்கு சென்று மிக சிறப்பாக சரியாக வெற்றியை நிறைவுபடுத்தி வெற்றி பெற்று வணிகத்தை முடித்து அவர்கள் மக்காவிற்கு வெற்றி நாயகராக வியாபாரத்தை முடித்து திரும்பிய போது ஹதீஜா நாயக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வியாபார முறை, வியாபார யுக்தி, அதிலே அவர்கள் நடந்து கொண்ட நாகரிகங்கள், அவர்கள் பேசியவைகள், இவைகளையெல்லாம் தூதுவாக சென்ற மைசரா அம்மையார் ஹதீஜா நாயகி அவர்களாலே அந்த கூட்டத்திலே அனுப்பி வைக்கப்பட்டிருந்த மைசராமையார் அவர்கள் சொல்ல, இவைகளை எல்லாம் கேட்டு உள்வாங்கிக் கொண்ட ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான உணர்வு துளிர்விட்டது. ஏற்கனவே இரண்டு பேர் ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவர் மரணிக்க இன்னொருவர் இப்படியாக இரண்டு பேரை மணந்து இரண்டு பேரும் மரணித்ததற்கு பிறகு இனி உலக வாழ்க்கையிலே இன்னொரு துணையோடு வாழ வேண்டாம் என்று தங்களுக்கு தாங்களே முடிவு செய்து கொண்டிருந்த அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாழ்க்கை விதவி வாழ்க்கையாகவே இருந்து போகட்டும் என்று நினைத்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த குணநலன்களை கேட்டதற்கு பிறகு, அப்படியானால் இவர்கள் நம்முடைய வழித்துணையாக வாழ்க்கை துணையாக இருந்தால் என்ன, வாழ்க்கையினுடைய அந்திம பகுதி எப்படி இருக்குமோ சொல்ல தெரியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு புருஷர் கிடைப்பதும் அரிது. எனவே அந்த நிழலிலே தம்முடைய எஞ்சிய வாழ்க்கையை கழித்தால் என்ன என்ற எண்ணத்தில் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபீசா பின்த் முனப்பஹ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தோழியை அனுப்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கருத்து கேட்கிறார்கள். தன்னை மனமுடித்துக் கொள்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று ஒரு ஒப்புதல் கேட்டு அனுப்புகிறார். அருமையான பெருமக்களே, ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை ஹுவைலித், ஹுவைலித் ராஜா, ஹுவைலித் மன்னர் என்று சொல்வார்கள். திரண்ட செல்வங்கள், திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தவர். அத்தனையையும் விட்டுவிட்டு அவர் மரணிக்கிற போது அந்த சொத்துக்கள் எல்லாம், செல்வங்கள் எல்லாம் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது. இவைகளை எல்லாம் நிர்வகித்துக் கொண்டு ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக இருந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இவைகளை எல்லாம் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாருங்கள், அன்றைக்கு இருந்த அரபிய சூழலில் வணிகத்திலே இருந்த போட்டிகளுக்கு மத்தியில், பொறாமைக்காரர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் நின்று தங்களுடைய வணிகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சராசரியான பெண்ணாக இருக்க முடியாது, அறிவிலே தீர்ச்சன்யம் பெற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவு முதிர்ச்சி பெற்ற பெண்மணி ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இத்தனை காலமாக இதை எடுத்து வைத்திருந்த தன்னுடைய முடிவையே மாற்றி திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் வந்ததற்கான காரணம் தன்னுடைய அந்திம வாழ்க்கை எப்படி போகுமோ தெரியாது, எனவே அதற்கு ஒரு நிழல் வேண்டும். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு குணவழகர் அவர்களுக்கு மனைவியாக இருந்தால் தம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் ஒளிவு பெறும் என்று அவர்கள் நினைத்ததனுடைய விளைவு. வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள், அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடிப்பதற்காக அன்றைக்கு மக்காவிலிருந்து எத்தனை செல்வந்தர்கள் வரிசையிலே நின்றார்கள், எத்தனை பேர் வரிசையிலே நின்றார்கள் ஹதீஜா நாயகியை மனமுடிப்பதற்காக. அதிலே எத்தனை வாலிபர்கள் அடக்கம், அதிலே எத்தனை கட்டிலங்காரிகள் இளைஞர்கள் அடக்கம். ஆனால் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு திருமணமே வேண்டாம் என்று இருந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததற்கு பிறகு இவர்கள் தங்களுக்கு கணவராக இருக்கட்டுமே என்று அவர்கள் விரும்பியதற்கான காரணத்தை சொல்லுகிற போது, யதார்த்தமாக ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய கணவரிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் என்னென்ன என்பதை பட்டியலிடுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். சாதாரணமாக தனக்கு மணமகளாக வரக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கை துணையாக வர இருக்கிற தன்னுடைய மனைவி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்கிற பட்டியல் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இலக்குகளும் குறிக்கோள்களும் இருக்கும், தன்னுடைய மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்று. அதிலும் சில பேர் அடி உயரம் கூட அளந்து வைத்து சொல்லியிருக்கிறார்கள். சில சகோதரர்கள் தான் முடிக்க போகிற மனைவி, தனக்கு வரவேண்டிய மனைவி தன் பெற்றோர்களிடத்தில் சொல்கிற போது, எனக்கு பெண் பார்ப்பதாக இருந்தால் இத்தனை அடி, இத்தனை உயரம் இருக்க வேண்டும் என்று அது கூட அளந்து கொடுத்திருக்கிறார்கள். இயல்புதான், உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற லட்சியம் இருப்பது தவறில்லை. அப்படி பார்க்கிற போது மனைவி கற்புள்ளவனாக இருக்க வேண்டும், நேர்மையானவராக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஆண்கள் வர்க்கத்தை போல தன்னுடைய வாழ்க்கை துணையாக வர இருக்கிற தன்னுடைய கணவர் அவரும் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது பெண்களுக்குமே உரியது. எனவேதான் அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு ஏற்ப ஆண்களும் தங்களை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேர்ந்தெடுத்ததன் மூலம் நாம் பெறுகிற படிப்பினை என நமக்கு பெருமக்கள் வரைந்து வைக்கிறார்கள். அல்லாஹ் ஒன்றை சொல்லுவான் குர்ஆன் ஷரீஃபில், சீரா மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளுடைய அந்த செய்திகளை சொல்கிற போது, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் ஊரிலிருந்து, பிரானுடைய கொடுமை தாங்க முடியாமல் அவர்கள் புறப்பட்டு போகிற போது மதியன் தேசத்தை அடைகிறார்கள். மதியன் தேசத்திற்கு உள்ளாலே நெருங்கிக் கொண்டிருக்கிற போது அங்கே அவர்கள் ஒரு காட்சி பார்க்கிறார்கள். அங்கே நீர் முகாம் நீர்நிலை இருக்கிறது. அந்த நீர்நிலையிலே தண்ணீர் புகட்டுவதற்காக தங்களுடைய மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்து தண்ணீர் புகட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு ஓரத்திலே இரண்டு பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். சீரா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ள வர்றாங்க. அப்படி வரும்போது பார்த்தால் மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள், தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு ஒட்டகங்களுக்கு குதிரைகளுக்கு தண்ணீர் போட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பெண்கள் மட்டும் தங்களுடைய வாகனத்தை தங்களுடைய பிராணியை வைத்துக் கொண்டு ஓரத்தில் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இவர்களாலே போய் தங்களுடைய பிராணியையும் நிறுத்த முடியவில்லை. சீதா மூசா அலி இஸ்லாம் அவங்க உள்ள வரும்போது பார்க்கிறாங்க, இந்த இரண்டு பேர் தனியாக தன்னந்தனியாக தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு நாம் உதவி செய்தால் என்ன என்கிற ஒரு உணர்வு என்கிற எண்ணம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதுதான் சோசியல் மைண்ட். திக்கற்றவர்களுக்கு அபயமற்றவர்களுக்கு அபயம் கொடுப்பது, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வது. அந்த நிலையில அருமை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள். இரண்டு பெண்கள், அதிலும் கூட பெண்கள் என்றால் பலகீனமானவர்கள், அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிற போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எம்பான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம். ஆனா அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் இன்று இருக்கிற காலத்தில பத்திரிகைகளை படித்தால் நமக்கு தெரியும், முந்தைய காலத்தில் எல்லாம் பெண்களை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள், பெண்களை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பத்திரிகையிலே படிப்போம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, பெண்களே வாகனத்திலே ஒரு ஓரத்திலே நிற்பார்கள், அவர்களே லிப்ட் கேட்கிறாங்க. இவர்கள் ஏற்றிக்கொண்டு போனால் அவ்வளவுதான், பெண்களை வைத்தே ஆட்டோக்கள் கடத்தப்படுகிறது, ஆட்கள் கடத்தப்படுகிறது, எல்லா விதமான தவறுகளுக்கும் பெண்களே காரணமாக இருக்கிறார். அவ்வளவு சாதாரணமாக பெண்களுக்கு உதவி செய்துவிடக்கூடிய காலமாக இல்லை இன்றைக்கு உள்ள சூழல். சென்னையில நடைபெற்ற ஒரு செய்தி, ஒரு பெண் ஒரு ஓரத்திலிருந்து அழுது கொண்டு ஐயோ அம்மா என்று துடித்துக் கொண்டிருக்கிறாள். பெண் அழுதால் என்னாச்சு? அதை பார்த்து வரவர் வந்து என்னமா என்னாச்சு உனக்கு என்ன என்று கேட்கிற போது, நான் என்னுடைய பர்சை வைத்திருந்தேன், ஹேண்ட்பேக்ல இருந்து எவனோ பர்சை திருடிட்டு போயிட்டான், நான் வீடு போய் சேர வேணும், ஒரு 50 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும், உங்களுடைய முகவரி அட்ரஸ் கொடுங்க, நான் போய் வீட்டுக்கு போனதற்கு பிறகு உங்களுக்கு நான் எம்ஓ பணம் மணியாளர் மூலமாக அனுப்பி வைத்து விடுகிறேன் என்று கேட்கிறேன். இவன் பார்த்தா நீ அங்க வரைக்கும் போய் சேர்ந்தமாமா, 50 ரூபாய் காணுமா, 100 ரூபாய் தர வாங்கிக்கனு கொடுக்குறான். அந்த பெண் போய்விட்டால் போய் அவன் அவளுடைய மணியாளர் வரும் என்று இவன் வழிவேல் விழிவைத்து காத்திருக்கிறான். ஒரு போஸ்ட் கார்டு வருகிறது, 25 கார்டு போஸ்ட் கார்டுல அந்த பெண் எழுதியிருக்கிறாள், பொம்பளை இங்க சிரிச்சா அழுதா போதுமே உடனே கொடுத்துருவீங்களே. இப்படி உள்ள காலமாக இருக்கிறது. எனவே உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அதனுடைய இடங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் தமிழிலே நமக்கு சொல்லுவார்கள், பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. பாத்திரம் கேட்கக்கூடிய அந்த பாத்திரம் யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும். நான் சதகா செய்கிறோம் என்கிற பெயரிலோ தர்மம் செய்கிறோம் என்கிற பெயரிலோ அவசியமற்றவர்களுக்கு கொடுத்தால் அது தர்மமாகாது, அதிலே குறைவு ஏற்பட்டுவிடும். அதே நேரத்தில் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்க நாம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களை விட்டுவிட்டு அவசியம் இல்லாதவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா அதுவும் தர்மம் ஆகாது. வல்லாஹு ஷைஇன் ஃபீ கைரி மஹல்லிஹி ஜுல்மன், ஒரு பொருளை அது அல்லாத இடத்திலே வைத்தால் அது அநியாயம், அநீதம். ஒருவருக்கு நாம் செய்ய வேண்டிய உதவியை நாம் சதகா தானே செய்கிறோம் என்கிற மீது இன்னொருவருக்கு கொடுத்தால், எனவே உதவி செய்வதிலே கூட உபகாரம் செய்வதிலே கூட ஒரு எல்லை கட்டுப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். சைதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்தார்கள் என்றால் அதற்கான காரணம் கூட நமக்கு பின்னாலே விளங்கு வரும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சைதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், அந்த பெண்களை பார்க்கிறார்கள், என்னம்மா என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தண்ணீர் நீர்நிலையிலே இடம் கிடைக்கவில்லை என்ற போது அவர்கள் அதற்காக உதவி செய்கிறார்கள். உதவி பெற்றுக்கொண்ட அந்த இரண்டு பெண்களும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டிலே போய் தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார்கள். அந்த இரண்டு பெண்களுடைய தந்தை யாருன்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். சைதனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் இந்த இரண்டு பெண்களும் அந்த விஷயத்தை சொல்லி, தந்தையே இப்படி ஒரு காலத்தில் இப்படி ஒரு மனிதரை பார்த்தோம், எப்படி இந்த காலத்துல இப்படி ஒரு மனிதரை பார்த்தபடி எத்தனை வருடங்களுக்கு முன்னாலே பெண்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே போய் சொல்கிறார்கள், இப்படி ஒரு நல்ல மனிதரை பார்த்தோம், நீங்க அவரை நம்ம வீட்டுல வேலைக்காக சேர்த்துக் கொள்ளுங்கள், அவருக்கு ஏதாவது கூலி கொடுத்து அவரை நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள், அவரு கூலி கொடுக்கப்படுபவரிலே சிறந்தவர், நல்ல பலசாலி, நம்பிக்கைக்குரியவர். காலத்து ஏதாகுமா அல்லாஹ் சொல்றான், அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் சொன்னார்கள் இப்படி, அதாவது அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணுக்கு இவர் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பிடித்து போய்விட்டது. அதற்கான காரணம் என்ன? இந்த மனிதாஜத்தகுல கவியும் நமீன், அவர் பலம் உள்ளவர், நம்பிக்கைக்குரியவர். ஒன்று உடல்வாது பலம், இன்னொன்று அமீன், நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர் என்று அவர்கள் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. சீரா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் மக்களை நீங்க போய் அவரை அழைத்து வாருங்கள் என்ற போது இரண்டு பெண்களும் வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, எங்களுடைய தந்தையை கூப்பிடுறாரு வாங்க, அபூனா ஷேகுன் கபீர், எங்களுடைய தந்தை பெரியவர், வயோதிகர், முதியவர், அவர் வந்து உங்களை பார்க்க முடியாது, நீங்க வாருங்கள், என் தந்தை அழைக்கிறார் என்று சொன்ன போது சீரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இந்த பெண்கள் முன்னாலே போகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இரண்டு பெண்களை பார்த்து நீங்க எனக்கு பின்னால வாங்க, நான் முன்னாலே போகிறேன், எப்படி போக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், ரைட் ஒரு சமுதாயம் வெற்றி பெறவே வெற்றி பெறாது. எந்த சமுதாயம்? வல்லவ் உமூரஹும் இளம்ரா, எந்த சமுதாயத்தினுடைய நிர்வாகம் ஒரு பெண்ணிடத்திலே போய்விட்டதோ அந்த சமுதாயம் உருப்படவே உருப்படாது என்று சொன்னார்கள். அது வெற்றி பெறவே பெறாது. இது சமுதாயம் என்று சொன்னால் அரசியல் நோக்கிலே மட்டும் சிந்திக்காதீர்கள், வீட்டிலே கூட பார்க்கலாம். பொருளாதாரத்தை நிர்வகிப்பது ஆணாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அர் ரிஜாலு கவ்வாமூன் அலா நிஸா, மனிதர்கள் ஆண்கள் யார், பெண்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள். ஓபிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம், தங்களுடைய பொருளில் இருந்து செலவு செய்பவர்கள். அப்படி செலவு செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? ஆண்களுக்கு கொடுக்கிறார். அதுவே மாற்றி சில பேர் பழங்களை எல்லாம் பொள்ளாட்டிட்டு கொடுத்து வைத்து மனைவிகளிடத்தில் கொடுத்து வைத்து வாங்கினால் அந்த நிர்வாகம் நிச்சயம் வெற்றி பெறாது. வேண்டுமானால் சுத்தமாக தெரியலாம், அது பின்னாலே மாபெரும் பள்ளத்தை பாதாளத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு பெண்ணை நம்பி போகக்கூடாது. அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டினார்கள், வெற்றி பெறாது என்று சொன்னார்கள். இது சாபம் அல்ல, எச்சரிக்கை. அந்த சமுதாயம் வெற்றியே வராது என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் அல்ல, எச்சரிக்கை. அந்த வகையில சீதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க பின்னாலே வாருங்கள் என்று சொன்ன போது இந்த பெண்கள் சிந்திக்கிறார்கள், இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு வாலிபர் இருக்கிறாரு, அப்படியானால் எவ்வளவு ஒழுக்கமானவராக இருக்கிறார், அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், இவரை நாம் முடித்தால் என்ன என்ற எண்ணத்திலே தான் தன் தந்தையிடத்திலே போய் அவரை கூலி கொடுத்து நம்ம வீட்டு வேலைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். திருமணம் முடித்து வைக்க விரும்புகிறேன், அதற்காக நிபந்தனைகள் என்று சொன்னார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னவென்றால், எப்படி ஒரு ஆண் தன்னுடைய பெண் தன்னுடைய மனைவி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட நிலையில் நாமும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதே உரிமை பெண்களுக்கும் இருக்கிறது. தன்னுடைய கணவன் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற உரிமை பெண்களுக்கும் இருக்கிறது. அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில அரபா மைதானத்தில் இருந்தவர்கள் ஆற்றிய அந்த அருமந்த உரையிலே தலைப்பு செய்திகள். இந்த உலகத்தில் இனி வரக்கூடிய காலங்காலம் கியாம நாள் வரையிலே வரக்கூடிய மக்கள் அவர்கள் அணுகக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இவைகளை குறித்த தலைப்பு செய்திகளாக சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உபதேசத்தில் ஒரு செய்தியை வலியுறுத்தினார்கள். ஆண்களை அழைத்து சொன்னார்கள், என் அருமையான தோழர்களே, எப்படி பெண்கள் உங்களுக்கு கடமைப்பட்டு நடக்க வேண்டும் என்று கடமைகளையும் உரிமைகளையும் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி உங்கள் மீது அவர்களுக்கும் கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது. மனைவி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று பட்டியலிடுகிற நீங்களும் அப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அவர்களை மனமுடித்த சபூரா அம்மையார் சொன்ன செய்தியை கவியுன் அமீன், அவர் பலமுள்ளவர், அவர் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று. எனவே பெண்களுக்கு ஆண்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக நடக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறானே, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மூமினான ஆண்கள் பெண்கள், இரவிலே வணக்க வழிபாடுகள் செய்கிற ஆண்கள் பெண்கள், உண்மையாளர்களான ஆண்கள் பெண்கள், இப்படியாக அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அந்த பட்டியலில் சாபிரீன், பொறுமையான ஆண்கள் பெண்கள், நோன்பு வைக்கிற ஆண்கள் பெண்கள், திக்ர் செய்கிற இறையற்றம் உள்ள ஆண்கள் பெண்கள், இவர்களையெல்லாம் இந்த பட்டியல் சொல்லி இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நன்மையை இவர்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து நன்மைகளை வைத்திருக்கிறான் என்று சொல்ல வருகிற இறைவன் அதில் சொல்கிறான், தங்களுடைய மானஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஆண்களும் பெண்களும் என்று சொல்கிறான். அருமையானவர்களே, திருக்குறானுக்கென்று ஒரு நகைச்சு, திருக்குறானுக்கென்று ஒரு மொழி புலமையில ஒரு செய்தி உண்டு. குரானுக்கென்று ஒரு வழமை என்னவென்றால், முதலில் எது சொல்லப்படும், உதாரணமாக திருட்டை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, திருடனோ திருடியோ திருடி விட்டால் அவர்களுடைய கைகளை வெட்டுங்கள் என்று சட்டத்தை அல்லாஹ் சொல்ல வரும்போது, திருடனோ என்று திரு ஆண்களை முற்படுத்துகிறான். அப்படியானால் ஆண்கள் அதிகமாக திருடுவார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனினுடைய சொல்லாட்சி முறை, முதலில் அல்லாஹ் ஆண்களை சொல்கிறான். அதே நேரத்தில் விபச்சாரத்தை பற்றி சொல்கிற போது, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின் ஹுமா மியத ஜல்தா. விபச்சாரம் செய்துவிட்டு ஒரு பெண்ணோ, விபச்சாரம் செய்துவிட்டு ஆணோ அவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கான கசையடி 100 கசையடிகள் என்று அந்த சட்டங்களை அல்லாஹ் சொல்ல வருகிற போது, அதிலே முதலில் அல்லாஹ் பெண்களை சொல்கிறான். எப்படி திருட்டிலே ஆண்களை சொன்னானோ அது போல விபச்சாரத்தில் பெண்களை சொல்கிறான். எனவே திருட்டு என்கிற தவறு முதலில் ஆண்களிடம் தான் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் விபச்சாரம் என்பது பெண்களிடத்திலே தான் இருக்கும் என்று சொல்லுகிற அந்த சொல்லாட்சிக்கே உரிய குர்ஆனினுடைய முறை அது. அந்த வகையில் அல்லாஹ் இந்த வசனத்தில் தங்களுடைய மானஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஆண்களும் பெண்களும் என்றார் சொல்கிறான். அங்கே ஆண்களை அல்லாஹ் உட்படுத்துகிறான். எனவே தன்னுடைய மனைவி கற்புள்ளவராக இருக்க வேண்டும், ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் யாரானாலும் அவர்களும் தங்களுடைய மானஸ்தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக சொல்லிக் காட்டுகிறான். எனவே அருமையானவர்களே, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒழுக்க நெறியை பற்றி சொன்னதை குர்ஆன் சொல்லிக் காட்டுகிறது, அது போல அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணிக முறை, அவர்களுடைய குணநலங்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள், இவர்களை புரிந்து கொண்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உலகா இவர்கள் தங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையட்டுமே என்று விரும்பினார்கள். எனவேதான் அதற்கான ஒப்பந்தங்கள் பேசப்பட்டது. அபு தாலிப் நாயகம் அவர்கள் தான் வந்து ஹுத்பா ஓதினார்கள். அன்றைக்கு ஹுத்பா ஓதுவது என்றால் இன்றைக்கு நாம் ஓதுவது போல அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு என்று அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்தை ஓதி சொல்கிறோமே, அப்படி அல்ல. மாறாக அன்றைக்குள்ள வழமை, எல்லோரும் கூடி அமர்ந்திருப்பார்கள், மணமகன் அமர்ந்திருக்கிற போது மணமகனின் குணாதிசயங்களை சிறப்புகளை குறித்து சொல்லுவார்கள். மணமகனுடைய குணாதிசயங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய ஒழுக்கங்களை பற்றி சொல்லுவார்கள். அதுதான் அன்றைக்கு இருந்த குத்துபா. அது அபூ தாலிப் நாயகம் தான் அந்த குத்துபாவையே ஓதினாங்க. அப்படி பெருமக்களை அன்றைக்கு இருந்த அந்த காலத்தில் ஒரு வாலிபர் திருமணம் முடிக்கிற அந்த மன்றல் விழாவிலே, மன்றல் நிகழ்விலே இவருக்கு இன்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்ல தகுந்த ஒரு சிறப்புக்குரிய வாலிபராக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. அதைத்தான் அபூ தாலிப் நாயகம் குத்துபா ஓதினார்கள். அப்படியாக அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இல்லற வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனமுடித்ததற்கு காரணம், அன்றைக்கு ஹதீஜா நாயகி அவர்களுக்கு வயது 40, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25, ஒரு இளம் வயதுள்ளவரை மனமுடிக்க வேண்டும் என்பதுதான் கதீஜா நாயகி அவர்களுக்கு எண்ணமாக இருந்திருந்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பொருளாதாரத்தில் செல்வத்தில் சிறந்த உயர்ந்த அந்த மக்காவிலே உள்ள வாலிபர்கள் எத்தனையோ பேர் வரிசையிலே நின்றார்கள். அதுவல்ல காரணம், கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனமுடித்ததற்கு அதுவல்ல காரணம். அதே நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட கதீஜா நாயகி அவர்கள் 40 வயது பெண் அவர்களை மனமுடிப்பதை விட அந்த மக்காவில் இருந்த அழகு பெண்களில் யாராவது ஒரு தேர்வு செய்திருக்க முடியும், அதற்காகவும் கூட காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அழகு உருவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முக அழகு இருக்கிறத, அவர்களை போன்ற ஒரு அழகு அன்றைக்கு இருந்த யாருக்கும் இல்லை. வாஹசன மின்க லம் தர கத்து ஐனி, ஹசான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது போல, உங்களை விட ஒரு அழகான முகத்தை நான் பார்த்ததே இல்லை. அஜ்மல மின் கலம் தலிதின் நிசா, அழகான ஒரு குழந்தையை எந்த தாயும் உங்களைப் போல ஒரு குழந்தையை பெற்றதே இல்லை என்று சொன்னார்களே. அப்படி அழகு நிறைந்த பூமான் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகுக்கு அடிமைப்பட்டு அன்றைக்கு இருந்த எத்தனையோ பெண்கள் மனமுடிக்க விரும்பினார்கள். ஆனால் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உறவு இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட உறவு, இறைவனாலே தீர்மானிக்கப்பட்ட உறவு. அந்த வகையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி 40 வயது பெண்மணி, ஏற்கனவே 2 பேருக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள், வாழ்க்கைப்பட்டு விதவையாக இருக்கிறவர்கள், அந்த விதவை பெண்மணியை போய் முடித்ததற்கான காரணத்தை சொல்கிற போது, திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கை இன்பகரமாக நடந்து கொண்டிருக்கிறது, அன்னை கதீஜா நாயகி மிகப்பெரிய செல்வச்சி மாட்டி எப்போது பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பிறகு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியம் செய்ய துவங்கிவிட்டார். அதனாலே தான் பாருங்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எவ்வளவு சிறப்புகளை கொடுத்தான், அந்தஸ்துகளை கொடுத்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு ஊழியம் செய்தார்கள். இப்படி இருக்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாலிப வயதில் இருக்கிற போது மிகப்பெரிய தொண்டாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை எடுத்து அங்கே வைத்த நிகழ்வுகள் எல்லாம் தெரியும். திருமணத்திற்கு பிந்தைய காலம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபிற்கு வந்து போயிருக்கிற காலம், மக்களோடு இருந்தாலும் கூட ஒரு தனிமை, மக்களோடு தான் இருந்தார்கள் அதிலும் ஒரு தனிமை. எப்படி தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீரோடு ஒட்டாமல் இருக்கிறதோ, அப்படி மக்களோடு இருந்து மக்களை விட்டு விலகி ஒரு தனி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலே தான் அங்கிருந்த யாரும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம் நீட்டி பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழலில் இறையிலும் காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு முடித்து விட்டதற்கு பிறகு ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை எடுத்து அதிலே வைக்க வேண்டும், யார் அதை செய்வது, அங்கிருந்த குரங்கள் கோத்திரத்தார்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் என்று முண்டி எடுத்துக் கொண்ட போது அவர்களிலே ஒருவர் சொன்னார், வேண்டாம் நாம் முடிவு செய்வோம், அது நாளை அதிகாலை யார் இந்த வாசல் வழியாக வருகிறார்களோ அவர்கள் சொல்லுகிற முடிவை ஏற்போம் என்று அவர்களாக முடிவு செய்து கொண்டார்கள். அந்த முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த நாள் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், ஒரு நபர் வருவது தெரிகிறது, யார் என்று பார்த்தால் அல்லமீன் அசாதிக் என்று அவர்களாலே புகழப்படுகிற பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வர்றாங்க. அவர்கள் வருவதை பார்த்து அங்கிருந்த அத்தனை குலத்தவர்களுக்கும் சந்தோஷம். உலகத்தில் அத்தனை பேரிடத்திலும் நல்ல பேர் வாங்க முடியுமா, எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா, நிச்சயம் முடியாது. ஆனால் அங்கிருந்த அத்தனை பேரும் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வருகிறதை பார்த்த போது சாதிக்குல் வாயுதுல் அமீன் வருகிறார்கள், நம்பிக்கைக்குரியவர், வாக்கு மாறாதவர், உண்மையாளர் வருகிறார், எனவே தீர்ப்பு நமது பக்கம் இருக்கும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தார்கள், நியாயமான தீர்ப்பு இருக்கும் என்று நினைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது தகவலை சொன்னார்கள், யதார்த்தமா வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹஜ்ரல் அஸ்வத் என்கிற அந்த கல் இருக்கிறதே அருள் மிகுந்த அந்த கல், அந்த கல்லை அந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பிந்திய காலத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ரல் அஸ்வதை பற்றி சொல்லும் போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை பார்த்தார்கள், அது ஒரு கல், கல்லை பார்த்தார்கள். பார்க்கும் போதே அவர்களுடைய நூறு அதிலே தெரிந்தது, தன்னுடைய 100 பேர்களையும் அதிலே கல்லிலே தெரிந்தது. அதை முத்தமிட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவுதான், ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை இன்றும் நாம் முத்தமிடுவதற்கு காரணம், நாம் இன்று முத்தமிடுவதற்கு ஒரு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள், எனவே நமக்கு காரணம் தேவையில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள் எனவே முத்தமிடுகிறோம். சீரன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தானே சொன்னாங்க, கல்லை பார்த்து சொன்னாங்க, இன்னக்க ஹஜர், நீ ஒரு கல்லு, எங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, கெடுதலும் செய்ய முடியாது, உன்னை ஏன் முத்தமிடணும்னு எனக்கு தெரியல. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள் பார்த்தேன், எனவே முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டார்கள். என் அறிவுக்கு புலப்படலையேன்னு சொல்லல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள், நான் முத்தமிடுகிறேன் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன சொன்னீங்க உமரே, அப்படி இல்ல, அது நன்மை செய்யும். அது வீதாக்குடைய நாளிலே நாம் அல்லாவிடத்திலே சொன்னோமே, அல்லாஹ் கேட்டானே அரசு பிறப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்ட போது, பலா ஆம் நீதான் என் இறைவன் என்று நாம் சொன்னோமே, நாம் சொன்ன அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் இறைவன் இந்த கல்லுக்குள்ளாலே புரிந்து வைத்திருக்கிறார். இந்த கல் யாரெல்லாம் முத்தமிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாளை நற்சாட்சி சொல்லும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்ன போது, சீனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லௌலா அலியும் லஹலக்கா உமர், அலி மட்டும் இந்த இடத்துல இல்லை என்று இருந்திருந்தா உமர் நாசமாய் போயிருப்பேன்டாங்க, அழிந்து போயிருப்பேனே. அதென்ன நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கல, உடனே திருத்திக் கொண்டார்கள். அருமையான பெருமக்களே, அப்படி ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுக்கு நீண்ட வரலாறுகள் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் முத்தமிட்டார்கள் என்கிற காரணத்தை விட, முத்தமிட்டார்கள் நாம் முத்தமிடுகிறோம், ஆனால் ஏன் முத்தமிட்டார்கள் என்பதற்கு ஆன்மீக பெருமக்கள் சொல்லுகிற காரணம், அந்த கல்லை பார்த்த போது, ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை பார்த்த போது அதிலே தெரிந்த தன்னுடைய பேரொளி, அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். அடியார்களுக்கு உம்மத்துகளுக்கு சிரமம் வரக்கூடாது என்று கருணை புரிந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் செய்தார்கள். அன்றைக்கு காபத்துல்லாவை சுற்றி என்ன இன்றைக்கு இருந்த கூட்டமாக இருந்தது இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரல் அஸ்வதை கிட்ட போய் கையை வைத்து தன்னுடைய முபாரக்கான இதழ்களை பதித்து முத்தமிட வேண்டும் என்கிற ஆசையும் ஆவலும் இருந்த போதிலும் கூட அப்படியும் முத்தமிட்டார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே தவாப் செய்த அவர்கள் வருகிற போது தங்களுடைய முபாரக்கான அசா கம்பு அதை நீட்டி தொட்டு அந்த அசாவை முத்தமிட்டார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் ஹஜ்ரல் அஸ்வதை நோக்கி தன் கையை காட்டினார்கள், அதை முத்தமிட்டார்கள். எதற்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதழ் வதித்து மட்டும்தான் முத்தமிட்டார்கள் என்றால், இன்றைக்கு அவர்களுடைய ஆஷிக்கீன்களான நாயக காதலர்கள் அதற்காக வேண்டி துடிதுடித்து போய் தங்கள் உயிர்களை இழந்து கொண்டிருப்பார்கள். வேணாம், இப்படியெல்லாம் உங்களுக்காக நான் வழிவகுத்து தருகிறேன் என்று அசாவா செய்தார்கள், சைக்கிளையா செய்தார்கள். அருமையான பெருமக்களே, அத்தகைய ஹஜ்ரல் அஸ்வத் அந்த கல்லை எடுத்து அந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்கிற நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விரிப்பை விரித்து கொடுத்து அதிலே தங்களுடைய முபாரக்கான விரிப்பை தான் விரித்தார்கள். கல் வைக்கப்பட்டது, ஆளுக்கு ஒரு கோத்திரத்தார், உங்கள் கோத்திரங்களிலிருந்து ஒவ்வொரு வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து விடியுங்கள் என்று எடுத்து வந்து காபத்துள்ள அருகாமையிலே வைத்து அந்த கல்லை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். நமக்கு பார்ப்பதற்கு வேண்டுமானால் இது ஒரு சாதாரண நிகழ்வு போல தெரியலாம். அன்றைக்கு இருந்த அரபிய சூழலில், அரபு நாட்டினுடைய அன்றைய சூழ்நிலையில், பா ராகவன் என்று ஒரு பிரபலமான எழுத்தாளர், அவர் எழுதிய ஒரு புத்தகம், ஒரு நூல், நிலமெல்லாம் இரத்தம், நிலமெல்லாம் இரத்தம் என்று ஒரு நூல், அதில் பா ராகவன் எழுதுவார், அன்றைக்கு ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைக்கவில்லை ஆனால் அங்கு எத்தனை இரத்த ஆறு ஓடி இருக்கும் தெரியுமா? நமக்கு பாராகவன் சொன்னது முக்கியமல்ல, அவர் கூட இந்த செய்தியை புரிந்திருக்கிறார் என்பதுதான் நாம் சொல்ல வருகிற தகவல். அருமையான பெருமக்களை, இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது வாழ்க்கை துவங்கி அவர்கள் வாலிபராக இருக்கிற போது அங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் தனிமையை விரும்பி இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே மண்டி போய் கிடக்கக்கூடிய மருள்களை இருள்களை அகற்ற வேண்டும் என்கிற ஆவலும் எண்ணமும் ஏற்பட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை தேடி ஹிரா குகைக்கு சென்று ஹிராவிலே போவதும் வருவதுமாக இருக்கிறார்கள். தனியிலே போய் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தவம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே இருக்கிறாங்க. ஹிரா இன்றைக்கும் கூட போகிறவர்கள் பார்க்கலாம், மக்காவிலிருந்து சுமார் 2 மைல் தூரம் வெளியிலே வர வேண்டும். அதிலும் இன்றைக்கு இருப்பது போல ரோடு வசதி இல்லாத அந்த காலம், அந்த சாலையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானகத்திலே கல்லும் முள்ளும் கரடுமாக இருந்த அந்த நேரத்திலே வந்து ஜபலு நூர் அந்த மலையடிவாரத்திற்கு வந்து அந்த மலையடிவாரத்திலிருந்து செங்குத்தாக ஏறி ஏறி திரும்ப இறங்கவும் வேண்டும். ஹிரா குகையினுடைய அமைப்பு செங்குத்தாக ஏறுவது மட்டுமல்ல, ஏறி அங்கிருந்து திரும்பவும் இறங்க வேண்டும். பின்பகுதியாக வந்து தான் உள்ள ஹிரா குகைக்குள்ளே போக முடியும். சராசரியாக சொன்னால் சுபு துணைக்கு பிறகு ஏறினால் போய் எல்லாம் முடிந்து வருவதற்கு துகராகிவிடும். நாங்கள் போயிருந்த சந்தர்ப்பத்தில் ஏறிக்கொண்டிருந்த ஒரு நபருக்கு ஏற்பட்ட பிரச்சனையால மகளிருடைய ஒத்துழைக்கிறவங்க இப்படிப்பட்ட சிரமங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போய் அவ்வளவு தூரம் தனிமையிலே போயிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் செய்வதற்காக போனாங்க. ஆனால் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு சுமந்து கொண்டு போவார்கள், அவர்களுக்காக உணவு கொண்டு போவார்கள். அதுவும் எப்பொழுது பகலில் அல்ல, இரவிலே போவார்கள். ஏன் தெரியுமா? இந்த முகம்மதுக்கு இவ்வளவு பெரிய ராஜா மன்னருடைய மகள் ஹதீஜா இவங்க உணவு சுமந்துட்டு போறாங்களே என்று மற்ற பெண்கள் பேசிவிடக்கூடாது, மற்ற மக்கள் பேசக்கூடாது என்பதாலே அதனாலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஹதீஜா நாயகி அவர்கள் யாருக்கும் தெரியாமல் தனிமையிலே போவார்கள் இரவு நேரத்தில். அந்த இரு நேரத்தில் அந்த சேவைகளை எல்லாம் அங்கீகரித்துத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னான். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது ஹதீஜா நாயகி உணவு கொண்டு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்க மனைவி ஹதீஜா வர்றாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று சொல்லுங்கள், நானும் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அல்லாஹும் சலாம் சொல்கிறான், நானும் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றானே, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் உமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மினல் பிஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு பீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம். லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அந்த இரவு எத்தகைய தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மினல் பிஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரியது. அந்த நாளில் தனஸ்ஸலுல் மலாயிக்கா, எல்லா வானவர்கள் மலக்குகள் எல்லாம் வந்து விடுகிறார்கள். வர்ரூஹு, அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வர்றாங்க. மலக்குன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதில் அடங்கிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், ரூஹன் சொன்னா ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகள் எல்லோரும் வருகிறார்கள், ஜிப்ரீலும் வருகிறார்கள். சரி, வந்து என்ன செய்கிறார்கள்? சலாம் சொல்கிறார்கள். சலாம் 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 உனகி அஹத்தா முத்தலாயில் ஃபஜர், சுபு வரையிலே ஃபஜர் வரையிலே அவர்கள் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த இரவிலே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பை அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு லைலத்துல் கத்ருந்து அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலே, தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே, நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே, அதற்கு முன்னரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சலாமை, அல்லாஹ்வுடைய சலாமை அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றதற்கான காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அந்த பணிவிடை. அந்த பணிவிடைக்காக அல்லாஹ் கொடுத்தது அந்த சலாம், அல்லாஹ்வே சலாம் சொன்னான். அருமையான பெருமக்களே, இது ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணிவிடையின் பகுதி. இந்த ஹிரா குகைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் வஹி வரவில்லை, அதற்கு முந்தையே போய் தனிமையை தேடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வருவார்கள். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்திலேதானே முதலாவது முறையாக வஹி அருளப்படுகிறது. அவர்களுடைய 40வது வயது, முதன் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து திடீர்னு நிற்கிறாங்க. அருமையான பெருமக்களை, ஒரு செய்தியை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிற்கு பிறகு நபித்துவம் பெற்றார்கள், நபி பட்டம் பெற்றார்கள் என்று பேசப்படுகிற தகவல்கள் உண்மை அல்ல. மாறாக 40வது வயதில் தன்னுடைய நபித்துவத்தை பிரகடனப்படுத்தினார்கள், அறிமுகம் செய்தார்கள். அவங்க பிறக்கும் போது நபியாகத்தான் பிறந்தார்கள். அதை பிரகடனப்படுத்துவதற்கு, அறிமுகம் செய்வதற்கான அவகாசம் தான் 40. நாம குர்ஆன் ஷரீஃபிலே பார்க்கிறோமே, சீதனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலே கிடந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, என்ன இப்படி ஒரு பிள்ளையை பெத்துட்டீங்களே, ஏன் இப்படி செய்தீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, பாஷாரத்திலே என்று புள்ளையிட்ட பேசுங்க, விரல் காட்டினார்கள். அல்லாஹ் சொன்னா, உங்ககிட்ட யாராவது சொன்னா நீங்க பேசாதீங்க, மக்கள்கிட்ட பேசாதீங்க. இன்னி நதர்த்துல் ரஹ்மானி சௌமா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கிறேன், யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள். மக்கள் வந்து கேட்கிறாங்க, என்ன மரியம், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டு வந்துட்டீங்களே, ஆண் துணை இல்லாமல் குழந்தையை பெற்றிருக்கிறீர்களே என்று சொன்ன போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டியை கை காட்டுறாங்க. ஆஷாரத்திலே சைக்கினை செய்தார்கள். அந்த மக்கள் கேட்டாங்க, காலு கைஃபன கல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா, குழந்தையாக தொட்டில் இல்ல கிடக்கிறாரு, இவற்றை போய் நாங்க எப்படி பேச முடியும், பிள்ளையிட பேச முடியுமா? அப்போது குழந்தை தொட்டிலே கிடக்கிற குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க, ஆத்தானியல் கிதாப் கால இன்னி அபுதுல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு வேதத்தையும் தந்திருக்கிறான், வஜஅலனி நபியா, என்னை நபியாகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். தொட்டிலே கிடக்கும் போது பெருமானார் சொல்லலாம் செய்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலே கிடக்கும் போது நபி, ஆனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொன்னான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாழ்லா என்று கேட்ட போது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை சொல்லி காட்டுகிறானே, இம்ரானுடைய மகள் இதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிற பொறுப்பை பெற்றிருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் குழந்தையை வளர்ப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பள்ளிவாசலில் மிஹராப் ஒரு அறை, அந்த அறையிலே வைத்துத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ள போவாங்க. வேற யாரும் போக முடியாது, யாரும் உணவு கொண்டு போக மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் போவாங்க வருவாங்க. வேற எந்த ஆண்களும், யாரும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, வேற எந்த மனிதருமே பார்க்க முடியாது. தனி அறையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போனா ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மின் இன்தில்லா, என் இறைவனிடமிருந்து வந்தது என்று சொன்ன போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்கிட்டாங்க. உண்மைதான், ஏனென்றால் இங்க இருக்கிற பழங்களை உணவுகளை பார்க்கிறார்கள், இந்த பகுதியிலே இந்த மாகாணங்களிலே கிடைக்காத, இந்த காலத்திற்கு இந்த சூழலுக்கு கிடைக்காத, இந்த சீசனுக்கு அப்பாற்பட்ட பழங்கள் எல்லாம் இருக்கிறது, எங்குமே பார்க்கவில்லை அப்படி பழங்கள் எல்லாம் இருக்கிறது. இது நிச்சயம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான், அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக இவர்களுக்கு இறங்கி இருக்கிறது என்றால் இவங்க நிச்சயம் ஒளியுள்ளாகத்தான், அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவராகத்தான் இருக்க வேண்டும். எனவே இந்த இடத்திலே நாம் துஆ செய்வோம் என்று அந்த இடத்துல நின்று செய்தனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க. ஹுனாலிக்க தா ஜக்கரியா ரப்பா, அல்லாஹ் சொல்றான் ஹுனாலிக்க, அங்கேயே நின்று கேட்டாங்க, தா ஜக்கரியா ரப்பா قال ربي هب لي من لدنك ذرية طيبة, யா அல்லாஹ் எனக்கு ஒரு மனமான குழந்தையை தா அல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ் குழந்தையை கொடுப்பதாக வாக்களித்தான். எப்படி சொன்னான் தெரியுமா? உங்களுக்கு ஒரு குழந்தையை தருகிறேன் என்றல்ல, உங்களுக்கு ஒரு ஆண்மகனை தருகிறேன். يبشرك بيحيى مصدقا بكلمه من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين. ஒரு ஆம்பளை உங்களுக்கு தரேன், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறேன், யஹ்யா என்று பேர் வைக்கிறேன். அவர் குர்ஆனில், அவர் வேதங்களிலே பேசப்பட்டவர், நபி சாலிஹ் எல்லாம் சொன்னார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தொட்டிலே கிடக்கிற போது தன்னை நபி என்று சொன்னார்கள். சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பிறக்கவில்லை, இன்னும் கருவுக்கு வரவில்லை. அப்பவே சைதனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு புள்ளை தருவதாக, யஹ்யா என்றெல்லாம் தருவதாக பெயரையெல்லாம் சொல்லிட்டேயே, நான் யாரு? நானும் ஒரு வயாதிகன், வயோதிகன், முதியவன், என்னுடைய மனைவி மலட்டுத்தன்மையிலே இருக்கிறாள், எப்படி கிடைக்கும் என்று கேட்டாங்க. அப்படி இன்னும் கருவறையிலேயே குழந்தை வரவில்லை, அப்போதே அல்லாஹ் நபி என்று சொல்லவில்லையா? எனவே அப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் முன்னரே நபி என்று பெற்றது போல, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த போதே தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தியது போல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரகடனம் செய்திருக்க முடியுமா? முடியும். ஆனால் அதற்கான அவகாசம் 40 ஆண்டுகள். அப்படி அருமையான பெருமக்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சந்தித்து அவர்கள் வஹீயை இக்ரா என்று சொன்னபோது, மா அனபி காரியன், எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்லல, மா அனபி காரியன் சொன்னா நான் ஓதல்ல, ஓத மாட்டேங்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டிற்கு போக மாட்டேன் என்று 20 நாட்கள், 29 நாட்கள், 1 மாசம் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க. அவர்களுடைய வீட்டிற்கு நான் போக மாட்டேன் என்று சொன்னாங்க. மா அனபி தாஹிலின் என்ற அரபி வாசக அமைப்பு, வசன் என்று சொல்வார்களே அரபி வாசக அமைப்பு, அதே போன்ற அமைப்பு தான் மா அனபி காரியின், மா அனபி தாஹிலின் நான் போக மாட்டேன், மா அனபி காரியின் நான் ஓத மாட்டேன். அப்படித்தான் அதற்கு பொருளை தவிர எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள், பொருள் இல்லை, எந்த டிக்ஷனரியிலும் இல்லை. அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு கட்டி அணைத்து சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத சொன்னார்கள் என்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரிந்த தகவல். இதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு திடுக்கம் ஏற்பட்டது, உடலில் ஒரு நடுக்கம். அவங்களுக்கு வகி வரும்போது ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை எல்லாம் பற்றி நாம் தெரிந்திருப்போம். அதிலும் முதன் முதலாக வருகிறது, அதிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரம்மாண்டமான தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை பார்த்து நடுங்கி விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடல் எல்லாம் வியர்ந்து போய்விட்டது. கடுமையா குளிர் இருக்கும், அப்ப கூட என்னுடைய நெற்றியிலிருந்து வேர்வையாக சொட்டும் என்றார்கள், முத்து முத்தா வேர்வைகள் சொட்டும், அப்படி சிரமம் இருக்கும். அதிலும் முதன்முறையாக வந்திருக்கிறது, எவ்வளவு நடுக்கம். அந்த நடுக்கத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அருமையான பெருமக்களே, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உடலிலே ஏற்பட்ட பலவீனமா அல்லது அதுதான் பெருமானாருக்கு பலமா என்று நாம் ஆய்வு செய்யும் பட்சத்தில் நினைத்து பாருங்கள், அவ்வளவு பெரிய மலை, அவ்வளவு பெரிய குகை, அங்கிருந்து கீழே இறங்கி வந்து இங்கிருந்து 2 மைல் தூரம் நடந்து போய் வீட்டிற்கு போய் சேர்ந்த பிறகுதான் ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அது திருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலத்தை குறிக்குமே தவிர பலவீனம் என்று சொல்லக்கூடாது. இவ்வளவு பெரிய நடுக்கம், உடல் எல்லாம் உயர்த்து சிலிர்த்து போயிருக்கிறதே, அதோடு மலையிலிருந்து இறங்கி வந்து வீட்டிற்கு வருகிற வரையில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பலம் பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே இது பலமே தவிர பலவீனம் அல்ல. அப்படி வீட்டிற்கு வந்தாங்க, வீட்டிற்கு வந்து ஹதீஜா ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று சொன்ன போது ஹதீஜா நாங்க ஏங்க என்னாச்சு என்ன விஷயம்லாம் கேட்கல, உடனே போர்வை எடுத்து நாங்க போர்த்திட்டாங்க, போர்த்தி விட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக ஓய்வெடுத்து ஆசுவாசம் எல்லாம் அமைதியானதற்கு பிறகுதான் எங்க என்னாச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திடீரென தடக்க நிகழ்ந்த அந்த நிகழ்வை பற்றி சொல்லும் போது அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் யார் நீங்கள் உறவினர்களை இனவந்துகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், திக்கற்றவர்களுக்கு அபயமாக இருக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், அபயம் கொடுக்கிறீர்கள், இப்படி எல்லாம் நற்குணங்கள் பெற்றிருக்கிற உங்களுக்கு அல்லாஹ் இழிவு செய்ய மாட்டான், வாங்க போகணும்னு வரக்கத்து போன நௌஃபல் அவர்கள் இடத்தில் அழைத்து போனார்கள் என்று நமக்கு தெரிந்த தகவல். அருமையான பெருமக்களே, அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபின்னு சொல்லல, அல்லாஹ் ஒருவன் என்று இன்னும் சொல்லவில்லை, ஹதீஜா நாயகியின் வாயிலே வந்தது அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று. அதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. ஒரு சின்ன வயது இளம் வயது பெண்மணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்திருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடுக்கத்தோடு வீட்டிற்கு வந்தபோது அதை பார்த்து அவர்களும் பயந்து போயிருப்பார்கள். வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வு சுழிவு நெளிவு எல்லாம் அறிந்த ஹதீஜா நாயகிகள் எல்லாம் 2 பேரோடு வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்க்கையினுடைய நீண்ட காலத்தை 40 ஆண்டு காலத்தை கடந்திருக்கிறார்கள். எனவே எல்லாம் அனுபவமும் இருந்த காரணத்தாலே வீட்டிற்கு வருகிற போது அவர்கள் என்ன நிலையிலே வந்தாலும் சரி முதலிலே அவர்களை வரவைத்து அவரவைத்து அவர்களை ஆசுவாசப்படுத்துகிற அந்த குணம் இருக்கிறதே அனுபவசாலிகளுக்கு உள்ளது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைய தேவை அனுபவம் மிக்க ஒரு பெண், இனி அவர்கள் தொடர இருக்கக்கூடிய அந்த சத்திய மார்க்கத்திற்கு துணை புரிகிற ஒரு பெண் அவர்கள் தான் தேவை என்று அல்லாஹ் நாடினால் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் வைத்து வைத்தான். திருமணம் நடைபெற்றது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தை பிரகடனம் செய்து மக்களுக்கு மத்தியிலே சொல்ல துவங்கிய போது அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தங்களிடம் இருந்த பொருள்களையெல்லாம் அள்ளி 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 கொடுத்தாங்க, இருக்கிற பொருளை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய தொடக்கத்திலே அதை பிரகடனம் செய்து ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய துவக்கத்தில் அவர்களுக்கு தேவையாக இருந்த பொருளாதார உதவி அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அதனாலே தான் அல்லாஹு தஆலா அப்படி ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தினார். நாம் செய்யக்கூடிய சேவைகள் என்று வந்தால் அதற்கு துணையாக நல்ல துணைவி அமைய வேண்டும், அதற்கு அங்கீகாரம் வளர்ந்துகிற நாம் செய்யக்கூடிய அந்த சேவைக்கு ஆர்வம் ஊட்டுகிற துணைவி அமைய வேண்டும். வாழ்க்கையில் அது கிடைப்பது அரிது, அரிதிலும் அரிது. அப்படி கிடைத்து விட்டால் அல்லாஹ்விற்கு நாம் கோடானுக்கோடி நன்றிகள் செலுத்த வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதை இழந்தவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள் தெரியும், மோசமான மனைவி அமைந்து விட்டால் அவ்வளவுதான். நம்ம ஓதுறமே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபுன்னார் என்று ஓதுகிறோமே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே எனக்கு நல்லதைத்தா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா மறுபடியும் எனக்கு நல்லதைத்தா என்று கேட்கிறோமே, செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த ஃபித் துன்யா ஹசனாவுக்கு நிறைய பொருள் உண்டு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற பொருள் என்ன தெரியுமா, ஃபித் துன்யா ஹசனா யாரெல்லாம் எனக்கு நல்ல துணையைத்தா என்பதுதான் அதுக்கு பொருள். நல்ல மனைவி அமைந்து விட்டால், ஒரு நல்ல கனவு அமைந்து விட்டால் ஃபித் துன்யா ஹசனா உலகத்திலே நல்லது கிடைத்து விட்டது. ஒவ்வொரு ஆசிரத் ஜன்னத்து ஹசனா, மஹ்ஷர் நாளை மைதானத்திலும் எனக்கு நல்லதை தா, இந்த மனைவி எனக்கு அங்கே மனைவியாக்கி தொடர்ந்து தா அல்லா. இப்படி சொன்ன அல்லா ஒகேனா அதா பன்னார், அதாவது துன்யா அதா பண்ணார்னு சொல்லல, அதா பண்ணார் மகசர் நெருப்பை விட்டு மகசருடைய அந்த கொடுமையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஒற்றை வரியிலே அல்லாஹ் முடித்தான். ஏன் தெரியுமா, ஒரு தீய மனைவி அமைந்து விட்டால் அவனுடைய நரக வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்தே துவங்கிவிட்டது. சீதன் அலி ரலி அல்லாஹு சொன்னான், அருமையான பெருமக்களே, அப்படி அன்னை ஹதீஜா ரலி அல்லாஹு அன்ஹா அவருக்கு 40வது வயது பெண்மணியாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆற்றிய தொண்டு, அவர்களுடைய தியாகம், இவைகளையெல்லாம் கொண்டு இன்றைக்கு சத்திய மார்க்கம் இஸ்லாம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னார். அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் போட்ட அதனுடைய முதல் பொருளாதார உதவி. காலங்கள் கலக்க கலக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தடுத்து மனம் புரிய வேண்டிய அவசியங்கள் ஏற்பட்டது. அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த அந்த அருமந்த தியாகங்கள் இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு கட்டத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இருக்கிறார்கள், ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா உள்ள வர்றாங்க, சின்ன மகள் ஃபாத்திமா நாயகி உள்ள வரும்போது அருமை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை அழைத்து ஆற தழுவி உச்சி முகர்ந்து என்ன மகளே என்ன விஷயம் என்று கேட்டாங்க. ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, பாப்பா என் தாயார் என்னை அனுப்பி வைத்தார்கள், அவர்களுக்கு உடலெல்லாம் விரைக்கிறது, கடுமையாக குளிர் அடிக்கிறது, இந்த குளிரில் அவர்களுக்கு உடலெல்லாம் ஜுரமாக இருக்கிறது, அவங்களுக்கு உங்களுடைய தலைப்பாகை துணியை தரணுமா, வீட்டில் போர்த்துவதற்கு போர்வை இல்லை, உங்க துணியை தாருங்களேன்னு என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழற்றி கையில் கொடுத்தாங்க, கொண்டு போங்கன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்து விட்டு தோழர்களோடு பள்ளியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள், என் மனைவி ஹதீஜா அவர்களுக்கு உடல் நலம் இல்லையாம், நான் போய் வருகிறேன், நீங்கள் எல்லாம் புறப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய யுத்தம் பத்ர் யுத்தம், அந்த யுத்தத்திற்கு எதிரிகள் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறார்கள், ஆயுதபாணிகளாக வந்திருக்கிறார்கள், எல்லாவித பலத்தோடு வந்திருக்கிறார்கள், வீரர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அப்படி குறைவாக இருந்த அந்த நிலையிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மருமகனார் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், உதுமான் நீங்கள் பத்ர் போருக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் வந்தாங்கன்னா இவ்வளவு உதவியாக இருக்கும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வேணாம் நீங்க வீட்டுல இருங்க. ஏன் தெரியுமா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த மகளார் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சுகவீனமாக இருக்கிறார்கள், படுக்கையில் கிடக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அந்த ஜிஹாத் யுத்தத்தை விடவும், உங்கள் வீட்டில சுகமில்லாமல் கிடக்கிற அந்த மனைவிக்காக வேண்டி நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள், அது பெரும் ஜிஹாத் என்றார்கள். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போவோம், நேரம் போய் கட்டில படுத்துட்டு டீய கொண்டா தண்ணிய கொண்டான்னு கேட்போம், ஆனால் நாம் வீட்டுக்கு போகும்போது மனைவி சுகம் இல்லாமல் படுத்திருக்கிறாள் என்றால் நாம் தானே செய்கிறோம், அப்படித்தானே செய்ய வேண்டும், அதுதானே முறை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போருக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அதே போல பத்ர் போர் நடைபெற்ற ரமலான் மாதத்தினுடைய 17வது நாள் அங்கே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி விட்டாங்க. அருமையானவர்களே, வாழ்க்கையினுடைய கடைசி நேரம், வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் தன் அருமந்த துணை கிட்ட இல்லை என்றிருந்தால் அந்த உள்ளம் எப்படி தேடும் தெரியுமா? அதையெல்லாம் உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் வரவேணாம்னு சொன்னாங்க. ஆனா பத்ர் சஹாபாக்கள் திருநாமங்களை எடுத்து ஓதுங்க, சைதனா அபூபக்கர், சைதனா உமர், சைதனா உஸ்மான், சைதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரும் இருக்கும். பத்ர் போரிலே கலந்து கொள்ளாத அவர்களுடைய பெயர் எப்படி பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களிலே வந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பத்ர் போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டோ அத்தனையும் உங்களுக்கு உண்டு, கனிமத்து கூட உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஜிஹாத் என்பதை எங்கெல்லாம் வைத்திருக்கிறார், தாய்க்கு பணிவிடை செய்வது, தாரத்திற்கு பணிவிடை செய்வது, பிள்ளைகளுக்கு செய்வது, இவைகளிலெல்லாம் இறைப்பாது இருக்கிறது. அதை கற்பிக்கிற போதிக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் பள்ளியிலே உட்கார்ந்து இருப்பாங்களா? எழுந்து போனார்கள், வீட்டிற்கு போனார்கள். அங்கே ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சின்ன மகள் ஃபாத்திமா நாயகிட்ட சொல்றாங்க, அம்மா என்னுடைய கையை கொஞ்சம் பிடி, என்னை எழுந்து நிற்கவே, என்னை வாசல்ல கொண்டு போய் என்னை நிறுத்து, பார்த்திமானே கேக்குறேன், ஏம்மா உங்களால படுத்திருக்கவே முடியல, உடல் எல்லாம் விரைக்கிறது, ஜுரம் குளிர், நீங்க ஏன் எழுந்திருக்கணும்னு சொல்றீங்க, படுத்திருக்கம்மான்னு சொல்றாங்க. ஹதீஜானை சொல்றாங்க, இல்லம்மா உன்னுடைய தந்தை அல்லாஹுடைய ரசூல் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். என்றைக்கு அவர்களை என்னுடைய வாழ்க்கை துணையாக நான் கரம் பிடித்தேனோ அன்றிலிருந்து இன்று வரை அவங்க வீட்டுக்கு வரும்போதே நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு வரவேற்றது வரமே இல்லமா, வாசலில் நின்று புன்னகை பூத்து அவர்களுக்கு சிரிப்பாலே நான் சீரியம் தந்துதான் அவர்களை உள்ளே அழைத்து வந்தது வளமை. வாசலில் நின்று வரவேற்றுதான் உள்ளே கூட்டிட்டு வருவேன். என் வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள் இந்த நாளிலே அவைகள் நின்று போய்விடக் கூடாது, அதிலே மாற்றம் காணக்கூடாது என்று நினைக்கிறேன் என்று சொல்லி நிற்க முடியாமல் நிலைப்படியே முடித்துக் கொண்டு நிற்க அதை உள்ளே வருகிற போது பார்த்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன ஹதீஜா இந்த நிலையிலுமா நீங்கள் என்னை நின்று வரவேற்க வேண்டும் என்று அவர்களை அரவணைத்து அழைத்து உள்ளே போய் படுக்க வைத்தார்கள். வரலாறு சொல்கிறார்கள், ஒரு அருமந்த வாழ்க்கை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி பாருங்கள். குழந்தைகளை தந்தான், மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்தார்கள், என்னை அரவணைத்த பெண் ஹதீஜா, மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கி வைத்தார்கள், பொருளாதார தடை ஏற்படுத்தினார்கள், எனக்காக தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் அள்ளித்தந்தவர்கள் ஹதீஜா, மனைவியிடம் பெற்றுக்கொண்ட அந்த பெருமைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, எனக்கு ஹதீஜா நாயகி மேல இருந்த ரோஷம் வேற யார் மேல இல்ல, அவ்வளவு பொறாமை அவங்க மேல இருந்தது, ஏன் தெரியுமா, அவர்கள் மரணித்து எத்தனை வருடம் ஆகிவிட்டது, ஹதீஜா நாயகி ஹயாத்தா இருக்கிற வரையில அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு திருமணங்களே செய்யவில்லை, அதற்கு பிறகுதான் திருமணம் செய்தார்கள், அதற்கான காரணங்கள் உண்டு. அப்படி இருக்க மரணித்து எத்தனை வருடத்திற்கு பிறகும் கூட மரணித்துவிட்ட தன் மனைவியை குறித்து பெருமைப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, என்ன நீங்க அந்த கிழவியை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களே, படுக்கையிலே சாய்ந்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து என்ன சொன்ன, ஆயிஷா என்னுடைய ஹதீஜாவை பற்றியா சொல்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் ஆற்றிய அருமந்த அந்த தியாகங்களை எல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ் வஹி அருளினான், சுவர்க்கத்திலே ஹதீஜா நாயகிக்கு ஒரு முத்து மாளிகை இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்ற போது அல்லாஹ் சொன்னார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ஹதீஜா நாயகிக்கு அல்லாஹ் முத்து மாளிகையை சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறானா என்று சொன்னார். ஆயிஷா நாயகி புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேச முடியாது ஹதீஜா நாயகியை பத்தி, வீட்டிலே இருப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், திடீரென ஒரு சத்தம் வரும், ஒரு பெண், யாரோ ஒரு பெண் சத்தம் விடுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், ஹதீஜாவான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகி அதிர்ந்து போயிட்டாங்க, யாரும் சொல்லலாம், இன்னமும் அந்த பெண்ணை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வந்தது யாரும் இல்ல, ஹதீஜா நாயகியுடைய சகோதரி ஹாலா, அவங்களுடைய சத்தம் கேட்ட போதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் மனைவி ஹதீஜா நாயகியுடைய சத்தம் கேட்டது. அருமையானவர்கள், இன்றைய உலகத்தில் எல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா, கற்பனையாவது செய்து பார்க்க முடியுமா, எவ்வளவு அருமந்த வாழ்க்கை, மரணித்து விட்ட மனைவியை நினைத்து பார்க்க, அப்படிப்பட்ட ஒரு சுகமான வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கை நிறைவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத்திற்கு பிறகு 10வது ஆண்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆண்டு அந்த வருடத்தை பற்றி குறிப்பிடுகிற போது ஆமுல் ஹுசன், கவலைக்குரிய ஆண்டு என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருமந்த தியாகம் செய்து அவர்களுடைய சன்மார்க்கத்திற்கு தூணாக துணையாக உற்ற துணையாக இருந்த அபூ தாலிப் நாயகம் அவர்களை வளர்க்க பொறுப்பேற்றார்களே அவர்கள். எதிரிகள்லாம் வந்து சொன்னாங்க, அபூ தாலிப் நீங்கயே இன்னும் அந்த முகமதுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், விட்டு விடுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் விடவில்லை. ஒரு கட்டத்துல வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் ஒன்று செய்கிறோம், எங்களில் உள்ள ஒரு வாலிபர், அவர் அம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபரை உங்களுக்கு தருகிறோம், அவரை மகனாக நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள், நான் வேண்டும் உங்களுடைய மகன் முகமது எங்களிடம் தந்து விடுங்கள், நாங்கள் கொலை செய்து விடுகிறோம் என்றார்கள். அபூ தாலிப் நாயகம் சொன்னாங்க, நல்ல பேரம் பேசுறீங்கப்பா, நல்ல பேரம், அழகா பேசுறீங்க நீங்க, அதாவது உங்க பிள்ளையை நீங்க என்ன தரணும், நான் ஊட்டி வளர்க்க வேண்டும், என் பிள்ளையை நீங்க கொண்டுட்டு போய் கொலை செய்ய போறீங்களா, இதுவா பேரம், தர முடியாது என்று சொன்னார்கள். அபூ லஹப் வந்து குழந்தைன்னு சொன்ன போது, இல்லை இல்லை, என்னுடைய உயிர் மண்ணுக்கு போகிற வரையில இந்த குழந்தையை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள் அபூ தாலிப் நாயகம். அப்படிப்பட்ட அபூ தாலிப் நாயகம் அவர்கள் மரணித்து அந்த மரணத்தினுடைய சோகமே ஆறாத 35 நாட்களுக்கு உள்ளாலேயே கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணிக்க, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைகள், எவ்வளவு பெரிய துன்பங்கள் எல்லாம் வந்ததே, உயிருக்கு ஆபத்து வந்தது, கள்ள வீசனாக மண்ண வீசனாக என்னவெல்லாம் நடந்தது, அப்போதெல்லாம் கலங்காத அந்த உள்ளம், அந்த இதயம் தன் மனைவி கதீஜா நாயகியனுடைய மரணத்தை குறித்து சகிக்க முடியாமல் கவலையாகி போய்விடார்களே, அந்த கவலையை களையும் முகமாகத்தான் அல்லாஹ் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை காட்டினால் அவர்களின் கவலைகள் களையும், தன்னை காட்டினால் களையும், வாருங்க நாயகமே என்று அல்லாஹ் மிஅராஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்ததற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்கிறார்கள். கதீஜா நாயகியை எழுந்த அவர்களை பிரிந்த அந்த கவலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை அவ்வளவு ஆட்கொண்டிருந்தது. அந்த மரணத்தின் வரையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு திருமணமே செய்யவில்லை. அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை மனமுடிக்கும் போது வயது 6, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியை மனமுடிக்கும் போது கதீஜா நாயகிக்கு வயது 40. 25 வயது இளம் காலை பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 40 வயது பெண்ணை மனமுடித்தார்கள். இந்த சத்திய மார்க்கத்திற்காக வேண்டிய தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல துணை, அது வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்ற இறைவனின் சித்தத்தின் பேரிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்தார்கள். அப்படியானால் அவர்கள் வயது கடந்த போது 45 வயது ஆனதற்கு பிறகு ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது பெண்ணை மனமுடித்தார்கள்? 25 வயதில் 40 வயது பெண்ணை மனமுடித்தவர்கள் தனக்கு 45 வயதானதற்கு பிறகு ஏன் 6 வயது பெண்ணை முடித்தார்கள்? காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த காரணங்களை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களிலே பேசிக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். ஆஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அந்த ஈமான், அந்த நம்பிக்கை, அதுக்கு ஈடுணையே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபி பட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஆண் குழந்தை, அது வஃபாத் ஆயிடுச்சு. அப்படி வஃபாத் ஆயிருக்கும் போது அன்னைக்கு கதீஜா அம்மையாருக்கு ரொம்ப கவலை, நம்முடைய குழந்தைக்கு ஒரு பால் கூட கொடுக்க முடியலையா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்க அந்த சமயத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் பண்ணி கதீஜா அம்மையாருக்கு ஆறுதல் சொல்றாங்க. கதீஜாவை நீங்க கவலைப்பட வேண்டாம், பிள்ளை பார்த்தாயிருச்சே, அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்க முடியவில்லையே, நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு பால் கொடுப்பதற்காகவே ஊரின் பெண்களை நியமித்திருக்கிறான் சொர்க்கத்துல. அந்த ஊரின் பெண்களிடம் நம்முடைய குழந்தை பால் கொடுத்து கொண்டிருக்கிறது, நான் வேண்டாம் உங்களுக்கு அதை காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அன்னை அதிஜா அம்மையார் சொன்னாங்களா, வேண்டாம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல்